புதிய ஏற்பாட்டில் யோவான் 8வது அதிகாரத்தை திருப்பி வைத்துக் கொள்ளுங்கள். இந்த 8வது அதிகாரத்திலே முதல் 12 வசனங்களையும் நான் வாசிக்கிறேன். இந்த பகுதியிலிருந்து இந்த மாலை நேரத்தில் தேவனுடைய செய்தியை கேட்கப் போகிறோம். ஆகவே இந்த பகுதியை வாசிப்போம். யோவான் 8வது அதிகாரம். இயேசு ஒலிவ மலைக்கு போனார். மறுநாள் காலையிலே அவர் திரும்பி தேவாலயத்துக்கு வந்த போது ஜனங்கள் எல்லோரும் அவரிடத்தில் வந்தார்கள். அவர் உட்கார்ந்து அவர்களுக்கு உபதேசம் பண்ணினார். அப்பொழுது உபச்சாரத்திலே கண்டுபிடிக்கப்பட்ட ஸ்திரீயை வேத பாரகரும் பரிசேயரும் அவரிடத்தில் கொண்டு வந்து அவளை நடுவே நிறுத்தி, போதகரே, இந்த ஸ்திரீ விபச்சாரத்தில் கையும் மெய்யுமாக பிடிக்கப்பட்டால் இப்படிப்பட்டவர்களை கல்லறிந்து கொள்ள வேண்டும் என்று மோசே நியாய பிரமாணத்தில் நமக்கு கட்டளையிட்டிருக்கிறாரே, நீர் என்ன சொல்லுகிறீர் என்றார். அவர் மேல் குற்றம் சாட்டுவதற்கான காரணம் உண்டாகும் பொருட்டு அவரை சோதிக்கும்படி அப்படி சொன்னார்கள். இயேசுவோ குனிந்து விரலினால் தரையிலே எழுதினார். அவர்கள் ஓயாமல் அவரை கேட்டுக் கொண்டிருக்கையில் அவர் நிமிர்ந்து பார்த்து, உங்களில் பாவம் இல்லாதவன் இவள் மேல் முதலாவது கல்லறிய கடவன் என்று சொல்லி அவர் மறுபடியும் குனிந்து தரையிலே எழுதினார். அவர்கள் அதை கேட்டு தங்கள் மனச்சாட்சியினால் கடிந்து கொள்ளப்பட்டு பெரியோர் முதல் சிறியோர் வரைக்கும் ஒவ்வொருவராய் போய்விட்டார்கள். இயேசு தனித்திருந்தார். அந்த ஸ்திரீ நடுவே நின்றாள். இயேசு நிமிர்ந்து அந்த ஸ்திரீயை தவிர வேறொருவரையும் காணாமல், ஸ்திரீயே, உன்மேல் குற்றம் சாட்டினவர்கள் எங்கே? ஒருவனாகிலும் உன்னை அக்கினைக்குள்ளாக தீர்க்கவில்லையா என்றார். அதற்கு அவள், இல்லை ஆண்டவரே என்றார். இயேசு அவளை நோக்கி, நானும் உன்னை அக்கினைக்குள்ளாக தீர்க்கிறதில்லை, நீ போ, இனி பாவம் செய்யாதே என்றார். அந்த இடத்திலே நாம் நிறுத்துவோம். இப்பொழுது ஜெபம் செய்து தேவனுடைய செய்தியை நாம் கேட்கலாம். அன்பும் கிருபையும் உள்ள இந்த தேவனே, இந்த மாலை நேரத்திலே நாம் இப்படியாக சபையாக கூடி வந்து உம்மை ஆராதித்து நீர் உம்முடைய ஆவியின் மூலமாக பேசுகின்ற வசனத்தை கேட்க வந்திருக்கிறோம். இதுதாமே பெரிதும் கிருபை பாராட்டி பேசுகிறவனுக்கும் கேட்கிறவர்களுக்கும் துணை செய்யும் ஆண்டவரே, நீர் எங்கள் மத்தியிலே இருந்து உம்முடைய ஆவியின் மூலம் கிரியை செய்யாவிட்டால் நாங்கள் எந்த பலனையும் அடையப் போவதில்லை. கேட்கிறவனுக்கு உம்முடைய ஆவியினாலே, பேசுகிறவனுக்கு உம்முடைய ஆவியினாலே துணை செய்து ஆண்டவரே, கேட்கிறவர்களுக்கும் கேட்கின்ற காதுகளையும் இருதயத்தையும் கொடு. நீர் எங்களோடு பேசும் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்திலே ஜெபித்து கேட்கிறோம், ஆமேன். இந்த யோவானுடைய சுவிசேஷ நூலை நாம வாசித்து பார்க்கிற பொழுது அங்கே இயேசு கிறிஸ்துவை யோவான் அறிமுகப்படுத்துகின்றார். கேட்கிறவர்களுக்கு அவரை அறிமுகப்படுத்துகின்றார். பல பேரை அப்படி அவர் அறிமுகப்படுத்துவதை பார்க்கிறோம். ஒருவர் ரெண்டு பேர் இல்லாமல் பல பேரை அவர் அறிமுகப்படுத்துவதை நாம் பார்க்கிறோம். அப்படி அவர் அறிமுகப்படுத்துகிறவர்களிலே நாம் நிக்கதேமுவை பார்க்கிறோம், சமாரிய பெண்ணை பார்க்கிறோம், குருடனாக பிறவியிலிருந்து குருடனாக இருந்த ஒரு மனிதனும் கூட இயேசுவை சந்திக்கிறான் என்று பார்க்கிறோம். இப்படி அநேக பேரை இயேசு சந்திக்கிறதை அந்த நிருபத்திலே யோவான் நமக்கு காட்டி கொடுத்து அவற்றின் மூலமாக இயேசு எப்படிப்பட்டவர் என்பதை தெரியப்படுத்தியிருக்கிறார். அப்படி இயேசு சந்தித்த ஒவ்வொரு மனிதர்களுக்கும் ஒரு தேவை இருந்தது. இயேசு அவர்களுக்கு உதவி செய்திருக்கிறார். யோவான் இதை எழுதியனுடைய நோக்கம் என்ன தெரியுமா? இப்படி பலவிதமான சாட்சிகளை ஒவ்வொருவராக கொண்டு வந்து அறிமுகப்படுத்தி, நமக்கு அறிமுகப்படுத்தி, அவர்கள் மூலமாக இயேசு எப்படிப்பட்டவர் என்று நமக்கு காட்டுவதுதான் யோவானுடைய சுவிசேஷத்தின் முக்கிய நோக்கமாக இருக்கின்றது. சாட்சி என்ற வார்த்தை, விட்னஸ் இல்லாவிட்டால் டெஸ்டிமனி என்று ஆங்கிலத்திலே சொல்வார்கள். அந்த வார்த்தை 14 தடவைகள் யோவான் பயன்படுத்துகின்றார். யோவானை போல வேறு சுவிசேஷ நிருபங்களில் இந்த அளவுக்கு யாரும் பயன்படுத்தியவர்கள் இல்லை. இயேசு எப்படிப்பட்டவர், எத்தகைய தேவன் என்பதை இந்த ஒவ்வொரு சாட்சியும் நமக்கு அறிமுகப்படுத்துகின்றதை நாம் பார்க்கிறோம். இயேசு ஆண்டவராக இருக்கிறார் என்பதை அவர்கள் எல்லோருமே கூட நமக்கு சொல்லுகிறார்கள். அந்த விதமாக யோவான் 8வது அதிகாரத்திலே நமக்கு அறிமுகப்படுத்தப்படுகிறார் ஒரு பெண். இங்கே இந்த 8வது அதிகாரத்திலே அவளை விபச்சாரத்திலே கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு பெண் என்று நாம் வாசிக்கிறோம். அந்த பெண்ணின் மூலமாக இயேசு எப்படிப்பட்டவர் என்பதை யோவான் நமக்கு எடுத்து காட்டுவதை பார்க்கிறோம். இந்த பகுதியிலே இந்த பெண்ணை பற்றி, அவளுடைய வாழ்க்கையை பற்றி நமக்கு சொல்லப்படுகிறது. எத்தகைய வித ஒரு சந்தர்ப்பத்தில் இந்த பெண்ணை பற்றி யோவான் எழுதுகிறார் என்பதை அறிந்து கொள்வதற்கு நாம் 7வது அதிகாரத்தில் கவனம் செலுத்த வேண்டும். அங்கு என்ன நடக்கின்றது? இயேசு கிறிஸ்து தேவனுடைய வார்த்தையை பலருக்கும் எருசலேமில் இருந்து சொல்லிக் கொடுத்துக் கொண்டிருக்கிறார். தேவ ஆலயத்துக்கு போய் தேவ ஆலயத்திலே தைரியமாக கவத்தோடு கர்த்தரை பற்றி அவர் போதிக்கிறார் என்பதை பார்க்கிறோம். அப்படி இயேசு தேவனுடைய வார்த்தைகளை எடுத்து சொன்ன பொழுது பரிசேயர்களுக்கும் யூதர்களுக்கும் அந்த ஆலய ஊர் தலைவர்களுக்கும் அவரை பிடிக்காமல் போயிருந்தது. அவர் என்ன செய்தார்? எப்படியாவது ஏதாவது கேள்வி கேட்டு அவரை மடக்கி ஜெபாலயத்திலே கொண்டு போய் நியாயஸ்தலத்திலே குற்றம் சாட்டி அவரை கொலை செய்து விட வேண்டும் என்பது அவருடைய நோக்கமாக இருந்தது என்பதை பார்க்கிறோம். மறுபடியும் மறுபடியுமாக அவர்கள் அப்படி செய்வதற்கு முயற்சி செய்தார்கள் என்பதை நாம் 7வது அதிகாரத்திலே பார்க்கலாம். கடைசியில் என்ன நடக்கிறது? அந்த நாள் ஒரு முடிவுக்கு வருகிற பொழுது இயேசு கிறிஸ்து ஒளிவ மலைக்கு போனார் என்று 1வது வசனத்திலே 8வது அதிகாரத்திலே வாசிக்கிறோம். அப்படி ஒளிவ மலைக்கு போய் அங்கே இரவாகிவிட்டது. அங்கு தங்கி இருந்து அதற்கு பிறகு அடுத்த நாள் தன்னுடைய ஊழியத்தை ஆரம்பிப்பதற்காக இயேசு அப்படி செய்தார். 2வது வசனத்தில் பார்க்கிறோம், மறுநாள் காலையிலே அவர் திரும்பி ஆலயத்துக்கு வந்த போது, ஏன் முதல் நாள் முடிந்து எல்லோரும் தங்களுடைய வீடுகளுக்கு போக ஆரம்பித்து விட்டார்கள், ஆகவே இயேசுவும் கூட இரவு நேரம் என்ற படியினாலே ஓய்வு எடுத்து அடுத்த நாள் மறுபடியும் தைரியமாக ஆலயத்திற்கு போய் ஆண்டவருடைய வசனத்தை எடுத்து சொல்லுவதற்காக போனார் என்று பார்க்கிறோம். அப்படி அவர் போன பொழுது, அடுத்த நாள் போன பொழுது, மறுபடியுமாக முதல் நாள் செய்தது போலவே ஜனங்கள் எல்லோரும் அவரிடத்தில் வந்தார். ஒரு விசேஷமான காரியத்தை பார்க்கிறோம். என்ன தெரியுமா? ஜனங்களுக்கு இயேசு மேல பிரச்சனை இருக்கவில்லை. அவருடைய வார்த்தையை கேட்கிறதுக்காக அவர்கள் துடித்தார்கள். அதிகமான பேர் மறுபடியும் மறுபடியும் வந்து கேட்டார்கள். அவருடைய வார்த்தைகளை கேட்டு ஆச்சரியப்பட்டார்கள். ஆண்டவரிடத்திலிருந்து வந்திருக்காத ஒரு மனிதன் இந்த அளவுக்கு பேச முடியாது என்று அவர்கள் சொன்னதாக நம்ம வேதத்தில் வாசிக்கிறோம். ஆனால் பரிசேயர்களுக்கும் யூத மத தலைவர்களுக்கும் அது அவர் எதிரியாகத்தான் அவருடைய கண்களிலே பட்டார். ஆகவே அவர்கள் என்ன செய்தார்கள்? மறுபடியுமாக அவர் பேசிக் கொண்டிருந்த பொழுது அதை இடைநிறுத்தி அவரிடத்திலே கேள்விகளை கேட்டார்கள். ஆனா இந்த இடத்துல என்ன செய்கிறார்கள்? அங்க பார்க்கிறோம், விபச்சாரத்தில் கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு ஸ்திரீயை வேத பாதகரும் பரிசேயரும் அவரிடத்திலே கொண்டு வந்து அவளை நடுவே நிறுத்தி, இயேசு பேசிக் கொண்டிருக்கிறார், கூட்டம் கூடி நிற்கிறது, அவருடைய பேச்சை கேட்க ஆவலோடு காது கொடுத்து அந்த கூட்டம் கேட்டுக் கொண்டிருக்கிற நேரத்திலே இவர்கள் இந்த பெண்ணை கொண்டு வந்து அந்த கூட்டத்துக்கு நடுவிலே நிறுத்தி அவளை பார்த்து கேள்வி கேட்கிறார். அது செய்யக்கூடாத ஒரு காரியம். அவர்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கிற நேரம் நம்ம அதை இடையில போய் குறுக்க பேசக்கூடாது. ஆனால் இவர்களுக்கு அவர் பேசுவது பிடிக்கவில்லை. தேவனுடைய வார்த்தையை கேட்பதற்கு அவர்களிடத்தில் இருதயம் இருக்கவில்லை. இப்ப அப்படியாக அந்த பெண்ணை நிறுத்தி அந்த பெண்ணை அவர் முன்பாக குற்றம் சாட்டுகிறார்கள் என்று பார்க்கிறோம். என்ன விதமான குற்றம் சாட்டினார்கள்? அந்த பெண் எப்படிப்பட்டவள்? அவள் கேட்ட கேள்விக்கு இயேசு என்ன பதில் சொன்னார்? அதிலிருந்தெல்லாம் இதை கேட்டுக் கொண்டிருக்கிற நாம் இன்னைக்கு படிக்க வேண்டிய பாடம் என்ன என்பதையெல்லாம் தெரிந்து கொள்வதற்காக 3 காரியங்களை இந்த பகுதியிலிருந்து நாம பார்க்க போகிறோம். முதலாவது என்ன தெரியுமா? பாவத்தினுடைய கோரமான முகத்தை பார்க்கிறோம், பாவத்தினுடைய கோரமான முகத்தை பார்க்கிறோம். இந்த பகுதியை வாசித்து பார்க்கிற பொழுது பாவம் எவ்வளவு மோசமானது, எத்தனை அவலட்சணமானது, எவ்வளவு கோரமானது என்பதை அங்கு நடந்த சம்பவங்கள் நமக்கு தெளிவாக எடுத்துக்காட்டுகிறது. பாவம் லேசானது அல்ல. பாவத்தை பத்தி ரொம்ப பேர் அதிகமா பேசுவாங்க, பாவம் நல்லது இல்லைன்னு சொல்லுவாங்க. ஆனா உண்மையிலேயே பாவத்தை பத்தி தெரிந்திருக்கிறதா, பாவத்தின் ஆழமாக அறிந்து வைத்திருக்கிறீர்களா? 17 நூற்றாண்டில் இருந்த பெரியவர்கள், பியூரிட்டன்ஸ் என்று அழைக்கப்பட்டவர்கள், அருமையான இலக்கியங்களை தந்துட்டு போயிருக்கிறார். ஒருவர் எழுதின ஒரு நூலுக்கு பெயர் பாவத்தின் பாவம். அந்த அளவுக்கு பாவத்தை ஆழமாக ஆராய்ச்சி செய்து, வேதத்திலிருந்து ஆராய்ந்து அதை பற்றி அவர் எழுதியிருக்கிறார். அந்த பாவம் கோரமானது, எத்தனை கோரமானது, எவ்வளவு அவலட்சணமானது என்பதை இங்க நம்ம பார்க்கிறோம். முதலாவது அந்த பெண்ணை எடுத்துக்கொள்வோம். அந்த பெண்ணை பற்றி நமக்கு என்ன தெரியும்? தெரிய வேண்டியது அவசியம். இந்த எழுதப்பட்டிருக்கிறது, அப்பொழுது அவர் விபச்சாரத்திலே கண்டுபிடிக்கப்பட்டு. தமிழ் வந்து ஒரு அருமையான மொழி. இங்க கூட விபச்சாரம் என்று சொல்லுகிறது சுத்த தமிழான வார்த்தையில் இல்லை, வடமொழி கலந்த ஒரு வார்த்தை. ஒரு வார்த்தைக்கு பல பொருள்கள் இருக்கு. தப்பா வார்த்தையை பயன்படுத்திட்டாலும் அது தவறு. விபச்சாரம் என்று சொல்லுகிற பொழுது நம்ம ஊர்ல எல்லாம் கெட்ட நடத்தை, கேடான நடத்தை உள்ளவர்கள் நம்ம நினைப்போம். ஏதோ அவர் அந்த தொழிலிலே ஈடுபட்டு தன்னுடைய உடலை விற்று பணம் சேர்த்து கேவலமான ஒரு வாழ்க்கை நடத்தி கொண்டிருந்த ஒரு பெண் என்றுதான் நம்ம மனசுல கற்பனை ஓடும். ஏன் அந்த விபச்சாரம் வார்த்தையை கேட்ட உடனே அப்படித்தான் நினைக்க வரும். ஆனா நீங்க உடனே ஒரு முடிவெடுத்துட கூடாது, கொஞ்சம் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். ஆங்கிலத்தில் adultery என்று எழுதியிருக்கு, adultery என்று எழுதியிருக்கு. இந்த பெண்ணை பற்றி நமக்கு என்ன தெரியும்? உண்மையிலேயே அவருடைய பின்புலம், அவருடைய வாழ்க்கையை பற்றி தெரிந்தா இன்னும் விசேஷமா இந்த பகுதியை நம்ம புரிந்து கொள்ள முடியும். ஆனால் அந்த பெண்ணை பற்றி நமக்கு அதிகம் தெரியாது. ஒரு அளவுக்கு தெரியுமே தவிர அதிகம் தெரியாது. அவளை பற்றி விஷயங்கள் எல்லாம் தெரிகிற பொழுதுதான் அவளை நம்ம நியாயம் தீர்க்க முடியும். ஒரு நாளுமே ஒரு மனுஷனை பத்தி சரியா தெரியாம, சம்பவத்தை பற்றி, நடந்த சம்பவத்தை பற்றி சரியான ஆராய்ச்சி செய்யாமல், தெரிந்து கொள்ளாம நியாயம் தீர்க்க கூடாது. நம்ம ஊர்ல, நம்ம இனத்துல இருக்கிற ஒரு தவறான எண்ணம், காதுல கொஞ்சம் கேள்விப்பட்டுட்டா போதும் எதையாவது, அப்படியா என்று சொல்லி அதுக்கு காது மூக்கும் நாக்கு வச்சு இன்னொருத்தருக்கு கொஞ்சம் அதிகப்படியா சொல்றதுதான் நமக்கு வழக்கம். நீ அவர் அதுக்கு இன்னும் கூட சேகரித்து இப்படி 10 பேருக்கு அதை கேட்டு கடைசியா கேட்கிறவன கேட்கிற நேரம் பயங்கரமா கேட்டிருப்பான். ஏ, இந்த சின்ன விஷயம் ஒரு பெரிய டிராமாவே உருவாக்கி, உண்மை இல்லாதத அது சொல்லுகிற ஒரு காரியம், அது ஒரு இனிப்பு சாப்பிடுற மாதிரி இருக்கிற ரொம்ப பேர். வேதம் அப்படி செய்யக்கூடாது என்று சொல்லுகிறது. கிறிஸ்தவர்கள் தங்கள் நாக்க கவனமா பார்த்துக் கொள்ளும் விதமாக யாக்கோபு சொல்லுகிறார், நாக்கை ஒழுங்காக பயன்படுத்தாதவன் தேவ பக்தி இல்லாதவன், அவனுக்கு பரலோகம் போவதற்கு இடமே இல்லை என்று சொல்லுகிறான் யாக்கோபு. எத்தனை கிறிஸ்தவர்கள் யாக்கோபு வாசிக்கிறார்களோ தெரியாது. என்ன தெரியும் இந்த பெண்ணை பற்றி? அவளை எப்படி நாம் நியாயம் தீர்ப்போம்? அவள் ஒரு யூதன், யூத பெண் என்று தெரியும். நீங்க சொல்லுவீங்க, அப்படியெல்லாம் இங்க எழுதலையா, 11 வருஷம் வாட்சிங்க, அப்படியெல்லாம் இல்லையே, எப்படி தீர்மானிக்கிறீங்க யூத பெண்? பரிசேயர்களும் அந்த யூதர்களும் வேத பாரகரும் பரிசேயரும் அவளை அவரிடத்திலே கொண்டு வந்து நிறுத்தி மோசேயின் நியாயப்பிரமாணத்திற்கு எதிராக இவள் வாழ்ந்திருக்கிறாள் என்று சொல்லுகிறார். ஒரு யூதன் அல்ல, யூத அல்லாத ஒரு பெண்ணை அவர்கள் அப்படி செய்ய மாட்டார். ஏ, யூதர்களுக்குதான் யூத நியாயப்பிரமாணத்தை வைத்து நியாயம் தீர்ப்பது வழக்கம். ஆகவே இவர் யூதனாக, யூத பெண்ணாக இல்லாமல் இருந்திருந்தா அவர்கள் அப்படி செய்திருக்க மாட்டார். ஆகவே இவர் யூத மதத்தை சேர்ந்தவள் என்பது நமக்கு தெரிகிறது. அவள் யூத பெண். பெண்ணாக இருந்திருந்தால் யூத மதத்தினை பின்பற்றி வளர்த்தெடுக்கப்பட்டவளா இருந்திருந்த அவங்க சின்ன வயசுலயே இருந்து அந்த மதத்தின் போதனைகள் அவங்க வீட்டில் கொடுக்கப்படுவது வழக்கம். அவளுடைய பெற்றோர்கள் அவளை ஒரு நல்ல விதமாக தேவனை பற்றி சொல்லி நியாயப்பிரமாணத்தை கற்றுக் கொடுத்து வளர்த்திருப்பான். ஆகவே அவ ஆண்டவரை பத்தி வாழ்க்கையில கேள்விப்படாதவளா இருந்திருக்க மாட்டான். ஆண்டவரை பத்தி தெரிந்தவளாக கேள்விப்பட்டவளாக நியாயப்பிரமாணத்தை வாழ்க்கையை கற்றுக்கொண்டவளாக அவள் வளர்ந்திருப்பாள். அப்படி வளர்ந்தவள் இப்படி ஒரு மோசமான நடவடிக்கையில் ஈடுபட்டதற்கு காரணம் என்ன? எப்படி அந்த நிலைக்கு அவள் போய் சேர்ந்தா? அப்படி அந்த நிலைக்கு அவள் போவதற்கு அவளை தள்ளியது யார்? யார் இதற்கு காரணம்? இந்த கேள்வியெல்லாம் கேட்க வேண்டியது ரொம்ப அவசியம். விபச்சாரத்தில் ஈடுபட்டால்தான் நான் சொன்ன மாதிரி கற்பனை பண்ணக்கூடாது. அவள் திருமணமானவளா இருந்திருக்கலாம், நமக்கு தெரியாது. திருந்தவன் திருமணமானவளாக இருந்திருக்கிறான். அப்படி திருமணமானவளாக இருந்திருந்தால் திருமணமான பிறகு இன்னொருவனோடு தொடர்பு ஏற்பட்டு தவறான நடவடிக்கையில் ஒரு நேரத்தில் ஈடுபட்ட பொழுது கையும் மெய்யுமாக இந்த பரிசேயராலும் வேத பாதகர்களாலும் கண்டுபிடிக்கப்பட்டு கொண்டு வரப்பட்டிருக்கலாம். அப்படி செய்தது வாழ்க்கையில் ஒரு தடவையாக இருந்திருக்கலாம், பல தடவை நடந்ததா கூட இருக்காது. அப்படியாக இருந்தால் அப்படி ஒரு நிலைமைக்கு அவள் போனதற்கு காரணம் என்ன? கணவன் ஒழுங்கா நடத்தவில்லையா? கணவன் தவறாக நடத்தினானா? நம்ம சமுதாயத்துல தானே ரொம்ப மோசமா நடத்துறது வழக்கம் உண்டு. சமீபத்துல இந்தியாவில 2012 ஆண்டிலே 23 வயதே நிரம்பிய ஒரு மெடிக்கல் ஸ்டூடெண்ட் 5 பேரால ஓடுகிற பஸ்ஸில் வைத்து கற்பழிக்கப்பட்ட அதிர்ந்து போன அந்த 5 பேர்ல ஒருத்தன் கண்டுபிடிக்கப்பட்டு சிறையில இறந்து போயிருக்கான். தற்கொலை செய்து கொண்டா அந்த 4 பேருக்கு தூக்கு தண்டனை விதிக்கப்பட்டு இருக்கிறாங்க. இந்த நேரத்துல பிபிசியில இந்தியாஸ் டாட்டர், இந்தியாவின் மகள் என்று சொல்லி ஒரு டாக்குமெண்ட்ரி எடுத்து அதை இந்தியன் கவர்மெண்ட் பேன் பண்ணியிருக்கு. இருந்தும் யூடியூபில் போட்டு முழு உலகமும் பார்க்கக்கூடிய ஒரு நிலை ஏற்பட்ட பொழுது அதில் நானும் பார்த்தேன். விசேஷமானது என்று ஒரு ஆணினுடைய மனப்பான்மை நம்முடைய சமுதாயத்தில் எப்படி இருக்கிறது என்பதை அந்த டாக்குமெண்ட்ரி அருமையாக பயன்படுத்தி சொல்லுகிறது. அவர் படித்த ஒரு வக்கீல் அந்த குற்றம் செய்தவனுக்காக வாதாடுகிறவன் சொல்லுகிறான், எங்களுடைய சமுதாயத்தில் பெண்களுக்கு இடமே இல்லை. இடமே இல்லைன்னு வருத்தப்பட்டு சொல்லல, இடம் இல்லை என்று அவன் சொல்லுகிறார். உண்மையிலேயே நம்முடைய சமுதாயம் இந்தியாவில் இருந்தாலும் சரி இங்கேயும் கூட அது ஆணை அடிப்படையாக வைத்து தான் இயங்குகிறது. அவங்களுக்குள்ள பிறந்துட்டா ரொம்ப சந்தோஷமா இருக்குமா இல்லையா? கல்யாணம் பண்ண அவங்களுக்கு முதல்ல பிறக்கிறது பெண்ணா இருந்தா அதே இன்ட்ரெஸ்டா காட்டுறாங்க. விதிவிலக்குகள் இருக்கு. பொதுவா ஆண் பிள்ளைய விரும்புறது ஆணை கொஞ்சம் விசேஷமா பார்க்கறது அது வழக்கம், அது ஊறி போயிருக்கு. இயேசுவினுடைய சுவாசத்தை பெற்றவர்களுக்கு அப்படி இருக்கக்கூடாது, இந்த பார்வை மாறணும். அப்படியாக அந்த சமுதாயத்திலே கணவன் ஒழுங்காக குடும்பத்தை நடத்தாததுனால அவள் மேல் காட்ட வேண்டிய அன்பை காட்டாததுனால் இப்படி போனாலா நமக்கு தெரியாது. ஏதோ வாழ்க்கையில நடக்கின்ற சம்பவங்கள் சமுதாய காரணங்கள் அவளை அப்படி தள்ளி இருக்கலாம். அவள் செய்த குற்றம் குற்றம், அது எந்த விதமான ஒரு ஆட்சேபனையும் இல்லை, சந்தேகத்துக்கும் இடமில்லை. இருந்த பொழுதும் என்ன அவளை இப்படி தள்ளியது, எது அதற்கு காரணம் நமக்கு தெரியாது. ஆனால் அப்படி ஒரு நடந்திருக்கு சரிங்களா. அவள் தெய்வ பக்தி உள்ள ஒரு குடும்பத்தில் இருந்து வந்தவளாக இருந்த பொழுதும் அவள் இப்படியான ஒரு நிலைமைக்கு தள்ளப்பட்டார். அப்ப அவளுக்கு திருமணம் ஆகி இருந்தால் கணவன் எங்கே நமக்கு தெரியாது. அடுத்தது, இவள் ஒருவனோடு தகாத நடவடிக்கையில ஈடுபட்டு கண்டுபிடிக்கப்பட்டவனாக இருந்தால் இப்படி யூதர்களான இந்த வேத பாரகரும் பரிசேயரும் அவளை நியாயத்திற்கு ஆண்டவரிடத்துல கொண்டு வந்து நிறுத்துகிற பொழுது ஏன் இவளை மட்டும் கொண்டு வந்து நிறுத்தினார்கள்? அந்த ஆண் எங்கே? தவறாக நடந்தவன் எங்கே ஒரு யாரும் இல்லாம யாரையும் நியாயம் தீர்க்க முடியாதே. அவன் எங்கே? அவளுக்கு பிள்ளைகள் இருந்தார்களா? அவளுக்கு என்ன பெயர்? பெயர் கூட நமக்கு தெரியாது. இப்படியான ஒரு நிலைமையில் அவளை அங்க நம்ம பார்க்கிறோம். தவறான பேச்சு பேசப்பட்டு அவளுடைய வாழ்க்கையில் அக்கறை இல்லாம அன்பு இல்லாமல் என்னென்னவோ ஜோடனைகள் செய்யப்பட்டு இவள் இங்கு கொண்டு வந்து நிறுத்தப்பட்டாளா? இருக்கலாம், தெரியாது. ஏன் இதையெல்லாம் சொல்லுகிறேன்? இந்த காசிப் என்று சொல்லுவார்களே வேதத்துல, இங்கிலீஷ்ல விஸ்பரிங் அப்படின்னு சொல்லுகிறேன். அதாவது கோல் சொல்லுவது அப்படின்னு தமிழ்ல ஒரு வார்த்தை பயன்படுத்தப்பட்டு பயன்படுத்த கோல் சொல்லுவது இல்லாதத இருப்பது மாதிரி காட்டி சொல்லுது. ரொம்ப மோசமான கொடுமையான ஒரு காரியம். பேப்பர்லாம் ரொம்ப அது நடத்துவாங்க. வெளிநாட்டு பேப்பர்லாம் அப்படி எழுதுனா பிடிச்சி உள்ள அடிச்சிருவாங்க, ஃபைன் பண்ணிடுவாங்க, அடிச்சிருவாங்க. ஆனா இங்க இல்லாததையும் பொல்லாததையும் இருக்கிறது போல காட்டுவது சமுதாயத்துல அதிகமா இருக்கு. அது தேவனுடைய மக்களை எல்லாம் அப்படி பேசக்கூடாது. ஜெர்சன் மியன்மார் என்று சொல்லப்படுகிற பர்மாவில் மிஷனரியா இருந்த பொழுது பல விதமான தவறான பேச்சு அவரை பற்றி பேசப்பட்டிருக்கு. இந்தியாவில் மிஷனரியாக வந்த பொழுது அந்த ஊழியத்தை நிறுத்துவதற்காக எவ்வளவோ தவறான பேச்சு பேசப்பட்டது. உங்க ஊர்ல கூட தேவனுடைய மனிதர்களை ஊழியம் செய்கிறவர்கள ஊழியக்காரர்களே அசிங்கமாக பேசுவது அதிகமாவே இருக்கு. கேள்விப்பட்டது பேசுவதும் எழுதுவதும் இருதயமே இருக்கிறதா? அதுவும் ஆண்டவர் அறிந்தவன், ஆண்டவரிடத்துல நாவை பயன்படுத்தி ஜெபம் செய்கிறேன் என்று சொல்லுகிறவன் கொஞ்சம் கூட இருதயம் இல்லாதது போல எழுதுகிறதற்கு காரணம் என்ன? விசுவாசம் இருக்கிறவன் செய்ய மாட்டான், பயப்படுவான். இருதயத்தை காப்பாற்றும்படி ஆண்டவர் சொல்லியிருக்கிறார், நீ பரிசோதனை செய்து பார், அதனை கோரமான அந்த பாவத்தை நீ செய்து விடாதபடி உன்னை பார்த்துக்கொள். அதெல்லாம் பார்க்கறது ரொம்ப மோசமானது. நீதிமொழிகள்ல நம்ம சில வசனங்களை பார்ப்போம். நீதிமொழிகள் 16வது அதிகாரம், அதுல என்ன சொல்லப்படுகிறது தெரியுமா? இந்த விஷயத்தை பற்றி 16:28 பார்க்கிறோம். மாறுபாடு உள்ளவன் சண்டையை கிளப்பி விடுகிறான். மாறுபாடுங்கிறது சரியான மொழிபெயர்ப்பு இல்லை. இங்க சொல்லப்படுகிறவன் நல்லவன் இல்லை, இருதயம் சரியில்லாதவன், சண்டையை கிளப்பி விடுகிறான். கோல் சொல்லுகிறவன், கோல் சொல்லுகிறவன் பிராண சிநேகிதனையும் பிரித்து விடுவான். என்னது பிராண சிநேகிதன்? அது பிராமண தமிழ், உயிர் நண்பர்களை. உயிருக்குயிரா நேசிக்கிற ரெண்டு பேரையும் கூட ஒழுங்கா இருக்க விட மாட்டான். கோல் சொல்லுகிறவன், தப்பா பேசுகிறவன், அசிங்கமா ஒரு கதையை ஜோடனை செய்து மற்றவர்களுக்கு சொல்லுகிறவர். அதே நீதிமொழிகள் 11வது அதிகாரம் 13வது வசனம் என்ன சொல்லுகிறது? 11:13 புறங்கூறி திரிகிறவன் பாத்தீங்களா, அது நல்லது. கோல் சொல்லுகிறது புறங்கூறுறது எல்லாம் ஒண்ணுதான். புறங்கூறி திரிகிறவன், அதாவது ஒருவனை பற்றி தவறாக இல்லாததை சொல்லி தெரிகிறவன் ரகசியத்தை வெளிப்படுத்துகிறான். அதுவும் டிரான்ஸ்லேஷன் சரியில்லை. என்ன ரகசியத்தை வெளிப்படுகிறான்? ரகசியத்தை இல்லாததை சொல்லுகிறான். மொழிபெயர்ப்பு இல்லாததை சொல்லுகிறான். ஆவியில் உண்மை உள்ளவனும் காரியத்தை அடக்குகிறான். உங்களை பத்தி பார்த்துட்டு நீங்க ஆவியில் உள்ளவர்களான்னு யோசிச்சு பார்க்கணும். காதுல வந்து ஒருத்தர் சொல்லிட்டான், சொல்றதுக்கு முந்தைய வாய அடைச்சிடணும், இப்பவுமே சொல்றதுக்கு முந்தைய அடைச்சிடணும், சரி படாதுன்னு சொல்லிட்டான். நம்ம கொஞ்சம் கவனக்குறைவா இருக்குதான், என்ன செய்வீங்க? அதை கேட்டாச்சு, தப்பா போச்சு, இருந்த பொழுதும் அத உங்ககிட்ட இருந்து எங்கேயுமே போய் சேராம பார்க்க வேண்டியதுதான். நீங்க உண்மையான விசுவாசியாங்கிறதுக்கு அடையாளம். கேட்டாச்சு, தவறானதை கேட்டாச்சு, அது இன்னொருத்தன் காதுக்கு போய் அவன் இருதயத்தை கெடுக்க கூடாது. அந்த உங்களுடைய அது உங்களுக்குள்ளே அடங்கி இல்லாம போயிடும். அடக்குறவனாக இருக்கிறாயா? கேட்கறத அதுல சந்தோஷம் கண்டு இப்படி ஒண்ணு நடந்துட்டானா அவன்ல இருக்கிற விருப்பம் இல்லாததுல ரொம்ப சந்தோஷமா கேட்டு அவன் கெட்டு போகணுங்கிறதுக்காக அதை இன்னொருத்தருக்கு போய் சொல்லி அதுல ஆனந்தம் காட்டுகிறவனாக இருந்தால் நீ ஆவியில் உண்மை உள்ளவன் அல்ல. யாத்திராகமம் 23வது அதிகாரம் 1வது வசனம் சொல்லுகிறது. 23வது அதிகாரம் 1வது வசனம் என்ன சொல்லுகிறார் என்று பாருங்கள். அபாண்டமான சொல்லை பாண்டம், பாண்டம்னா என்னது? சமஸ்கிருதம் வடமொழி. அனாவசியமாக உண்மையே இல்லாததுதான் அபாண்டமா சொல்றேன், அநியாயமா சொல்றான் அப்படின்னு சொல்லுவோமே. அபாண்டமாக சொல்ல ஏற்றுக்கொள்ளாயாக, கொடுமையுள்ள சாட்சிக்காரனா இருக்க ஆகாதவனோட கலவாயாக. கொடுமையான சாட்சிக்காரனா இருக்கிறவன் நம்ம சேரவே கூடாது. A wicked man, ஒன்னும் தமிழ் கொஞ்சம் ஒழுங்கா டிரான்ஸ்லேட் பண்ணப்படல, தெளிவா மொழிபெயர்க்கப்படல. You shall not join hands with a wicked man to be a malicious witness. கேடா இருக்கிற ஒருத்தனோட தவறான பாண்டமான சாட்சி சொல்லுகிறவனா மாறிவிடாமல் இருப்பதற்காக அவனோடு சேராதே. ஏன்? அந்த கொடுமைக்காரன் தான் செய்த தவறுக்கு உன்னையும் பயன்படுத்தி விடுவான். அவனோடு நீ சேராதே. ஒரு வேத விளக்கம் எழுதுகிறவர் 1 தீமோத்தேயு 2:21 வசனத்துக்கு விளக்கம் எழுதுகிறவர் அவருடைய வேத வியாக்கியானத்தில் இப்படி சொல்றார், அதை நான் வாசிக்கிறேன். தேவனுடைய மனிதர்களை பத்தி தவறான விதத்துல சொல்றதுக்கு ரொம்ப பேர் ஆசைப்படுவாங்க. ஏன் அப்படி செய்யறாங்க? அவருடைய அழைப்பு பிடிக்காமல் இருப்பதனால, அவள் கொடுக்கின்ற போதனை பிடிக்காமல் இருப்பதனாலே, அவருடைய வேத அதிகாரத்தை எதிர்ப்பதனாலே, அவருடைய நல்ல குணாதிசயங்கள் பிடிக்காமல் இருக்கிறதுனாலே, ஆண்டவர் அவரை ஆசீர்வதிக்கிறார் என்பது உங்களுடைய இருதயத்துக்கு பிடிக்காமல் இருக்கிறதுனால அவர்கள் அப்படி செய்வார். அப்படி எல்லாம் செய்வதனாலே அவர்கள் எதை காட்டுகிறார்கள் தெரியுமா? சாத்தானுக்கு தூதர்களாக இருக்கிறோம் என்பதை காட்டுகிறார்கள். அப்படியான அபாண்டமான குற்றச்சாட்டுகள், சாத்தான் பயன்படுத்துகின்ற மிகவும் மோசமான ஒரு ஆயுதம். சாத்தான் அப்படியாக யோசேப்பு, மோசே, தாவீது, எரேமியா, நெகேமியா, கூட தவறான விதத்திலே குற்றம் சாட்டி இருக்கிறான் என்று அதுக்கு விளக்கம் கொடுக்கிற ஒருத்தர் எழுதுகிறார். 1 தீமோத்தேயு 2:21 வசனம். இப்ப இந்த பெண் மேல் சாட்டப்பட்ட குற்றம் உண்மையா, அவர் தவறு செய்திருக்கிறார் என்பது தெரிகிறது. ஆனால் எவ்வளவோ மோசங்கள் இவர்கள் செய்திருக்கலாம், இந்த வேத பாரர்களும் இந்த பரிசெயர். ஆனா ஒன்று மட்டும் நமக்கு தெரியும், என்ன தெரியுமா? இயேசுவுக்கு தெரியாதது ஒன்றுமே இருக்காது. பிறக்கிறதுக்கு முன்பே அவருடைய சொல்லுவாங்கல்ல ஜாதகமே தெரிஞ்சிருக்கு, அந்த மாதிரி அவருடைய வாழ்க்கை பூரா தெரியாதவர் அல்ல இயேசு. அவர் அங்க அமைதியா உட்கார்ந்து இருக்கிறார். இறந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம் எல்லாம் தெரிந்த இயேசுவுக்கு அத்தனையும் தெரிந்திருக்கு. ஒன்றுமே அவருக்கு தெரியாதது இருந்திருக்காது. இந்த பெண்ணை பற்றியும் அங்கு இருந்த எல்லாரை பற்றியும் அவருடைய பாவம் தவறானது, எந்த விதத்திலையும் நம்ம குறைவுபடுத்த முடியாது. ஆண்டவருக்கும் சமுதாயத்திற்கும் எதிராக அவள் தவறு செய்திருக்கிறார் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. ஆகவே பாவத்துடைய கோரத்தை பார்க்கிறோமா இல்லையா? இந்த பெண்ணின் வாழ்க்கையை வைத்து பார்க்க இன்னொரு விதமாகவும் பாவத்தினுடைய அவலட்சணத்தை பார்க்கிறோம். அது யாரிடத்தில் இருந்து வெளிப்படுகிறது? இந்த பரிசேயர்கள் வேதப்பாரர்களிடத்திலிருந்து வெளிப்படுகிறது. இந்த பரிசேயர்களும் வேதப்பாரர்களும் யூத மதத்தின் தலைவர்கள், யூத நியாய பிரமாணத்தை போதிக்கிறவர்கள், பாஸ்டர்ஸ் மாதிரி. ஆனா அவங்களுடைய பாவத்தை பாருங்க. இயேசு தேவனுடைய நியாய பிரமாணத்தை பயன்படுத்தி அவளை குற்றம் சாட்டுகிறார். நியாயப்பிரமாணம் சொல்லுகிறது, அப்படி குற்றம் சாட்டப்படுகிறவர்கள், குற்றம் செய்தவர்கள் தண்டிக்கப்பட வேண்டும். அது உண்மையா சொல்லுகிறது. அந்த குற்றம் நிரூபிக்கப்பட்டு அவர்கள் கொலை செய்யப்பட வேண்டும், தண்டனை கேட்ட விதத்திலே தண்டனை பெற வேண்டும் என்பதை நியாயப்பிரமாணம் சொல்லுகிறது. ஆனா இருந்த பொழுதும் இந்த பரிசேயர்களுக்கும் வேதப்பாளர்களுக்கும் அவர் குற்றம் செய்ததில் அக்கறையே இல்லை. உண்மையிலேயே அவர் தண்டிக்கப்பட வேண்டும் என்பதில் கூட அவர்களுக்கு அக்கறையே இருக்கவில்லை. அங்கு நீதி நிலைநாட்டப்பட வேண்டும் என்ற எண்ணமே அவர்களுக்கு இருக்கவில்லை. அப்ப ஏன் இப்படி செய்தார்கள்? இதை பயன்படுத்தி, இந்த பெண்ணுடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு சம்பவத்தை பயன்படுத்தி இயேசுவை கவிழ்த்து விட வேண்டும், அவரை இல்லாமல் ஆக்கி விட வேண்டும் என்பதுதான் அவர்களுடைய திட்டமாக இருந்தது. எவ்வளவு மோசமானது தெரியுமா? தேவனுடைய நியாயப்பிரமாணத்தை பயன்படுத்தி தவறா தங்களுடைய சுயநலத்துக்காக பயன்படுத்தினார்கள். இப்ப இங்க பாருங்க, உண்மையிலேயே இந்த பெண்ணை கொண்டு வந்து நிறுத்தி இருந்தா நியாயப்பிரமாணம் என்ன சொல்லுகிறது? சாட்சிகள் தேவை. யாரோடு இந்த தவறான நடவடிக்கையில் ஈடுபட்டால் அவளும் இல்லை, அவளுக்கு கணவன் இருந்தானா அதுவும் இல்லை. எத்தனை சாட்சிகள் இருந்தது? நியாயப்பிரமாணம் சொல்லுகிறது 2-3 சாட்சிகள் இல்லாமல் ஒரு காரியம் நிரூபிக்கப்பட வேண்டும். 2-3 சாட்சிகள், தகுந்த சாட்சிகள், உண்மையான சாட்சிகள் இருந்து அந்த சம்பவம் நிரூபிக்கப்படப்பட்டா ஒழிய அது குற்றம் அல்ல என்று நியாயப்பிரமாணம் சொல்லுகிற பொழுது அவ ஒரு சாட்சியாக கூட இயேசுவின் மேல் முன்னாலே கொண்டு வந்து நிறுத்தவில்லை. இப்ப இந்த பெண்ண கூட இவர்கள் ஜோடனை பண்ணி அவளை அங்க கொண்டு வந்து நிறுத்தி இருக்கலாம். என்ன விதமான ஒரு சந்தர்ப்பத்தில் அவளை பிடித்தார்கள் என்று தெரியாது. இவங்க ஃப்ரேம் பண்ணி இருக்கலாம். அவள் அந்த அவளை இயேசுவை கவிழ்ப்பதற்காக, அவரை தொலைப்பதற்காக அதை பயன்படுத்துகிறார்களே தவிர வேற எந்த காரணத்துக்காகவும் பயன்படுத்த. உண்மையிலேயே இயேசு நியாயம் தீர்ப்பதாக இருந்தால் அவளை அவர் நியாயம் தீர்க்க முடியாது. ஏன்? சாட்சிகள் இல்லை. சாட்சிகள் எல்லாம் கோர்ட்ல என்ன சொல்லுவாங்க? கேஸ் தள்ளப்பட்டு விட்டது. தகுதியான சாட்சிகள், நம்பக்கூடிய சாட்சிகள் இல்லாதது காரணமாக அந்த குற்றவாளி குற்றவாளி அல்ல என்று தீர்மானம் பண்ணப்படுகிறது. கோர்ட் சொல்லு. இயேசு அதை மீற முடியுமா? முடியாது. அப்ப அவர்களுடைய புதுமையான கொடூரமான இருதயத்தின் பாவத்தை பாருங்க, உண்மையே இல்லை. நியாயம் தீர்க்க வருகிறவர்கள் குற்றவாளிகளா இருக்கிறார். ஆண்டவருடைய பெயரை சொல்லி ஜெபம் செய்கிறவர்கள், ஆண்டவருடைய பெயரை சொல்லி ஜெப ஆலயத்திலிருந்து செய்திகள் கொடுக்கிறவர்கள், மற்றவருடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு உதவி செய்ய வேண்டியவர்கள் பாவிகளாக இயேசு முன்னுக்கு நிற்கிறார்கள். மோசமான ஒரு கொடுமையை செய்து பாவம் எவ்வளவு மோசமானது தெரியுமா? யாரையும் விட்டு வைக்காது. பாவம் யாரையும் விட்டு வைக்காது. பாவத்தை நீ கொல், இல்லாவிட்டால் பாவம் உன்னை கொண்டு விடும் என்று ஒரு பெரியவர் எழுதியிருக்கார். சுவாசிகளுக்கு சொல்லப்படுகிறது. சுவாசிகள் ஆன பிறகும் நாம் மரணத்துக்கு ஏதுவான சரீரத்தை தாங்கி இருப்பதனால பாவத்தோடு அன்றாடம் போராட வேண்டியவர்களாக இருக்கிறோம். பாவத்தை தொடர்ந்து செய்யாதவர்களாக நாம் இருக்க வேண்டும். பாவத்தை நம்ம அலட்சியப்படுத்த முடியாது. அது மோசமானது, அது கொடுமையானது. அதிலிருந்து விடுதலை கிடைத்திருக்கிறவர்கள் அது செய்யாமல் இருப்பதற்காக பரிசுத்தத்திலே வளர வேண்டியவர்களாக இருக்க வேண்டும். எப்படி ஒரு விசுவாசி அது செய்ய முடியும்? பாவம் கோரமானது யாரையும் விட்டு வைக்காது. பாவத்தினுடைய அவலட்சணமான முகத்தை இங்க பார்க்கிறோம். இரண்டாவது நம்ம பார்க்க போவது ஆண்டவருடைய அருமையான பதிலை பார்க்கிறோம். அவருடைய அருமையான பதிலை பார்க்கிறோம். என்ன சொல்லுகிறார் ஆண்டவர்? அங்கே அவர் சொல்லுகிறார், அவளை பார்த்து ஆண்டவர் சொல்லுவதை பார்க்கிறோம். இதுல பார்ப்போம், அவர்கள் ஏழாவது வசனத்திலே அவர்கள் ஓயாமல் அவரை கேட்டுக் கொண்டிருக்கையில் அவர் அவர்களை நிமிர்ந்து பார்த்து, உங்களில் பாவம் இல்லாதவன் இவள் மேல் முதலாவது கல்லை எரிய கடவன் என்று சொன்னார். நிற்கிற உங்கள் யார் பாவம் செய்யாதவனாக இருக்கிறாயோ நீ முதலாவது கல்லை அவள் மேல் எரி. பெரிய பெரிய கடலா கொண்டாந்திருக்கிறார். வேதம் சொல்லுகிறது அப்படி கண்டுபிடிக்கப்பட்டவள் கல்லெறிந்து கொல்லப்பட வேண்டும். நியாயப்பிரமாணத்தின்படி கல்லா ரெடியா இருக்கு கையில், ஆர்டர் கொடுக்க வேண்டியதான், அடிச்சிடறான். இதுக்காக காத்திருக்கிறான். இந்த பெண் அங்க நிக்கிறார் எல்லா முன்னால் பெரிய ரத்த கலரியா இன்னைக்கு மாறி. ஆண்டவர் சொல்லுகிறார், எவன் ஒருவன் பாவம் செய்யவில்லையோ அவன் முதலாவது கல்லை ஏறியட்டும். இயேசுடைய பதில் வந்து அருமையான பதில். நீங்களும் நானும் சொல்லியிருக்க முடியாது, நீங்களும் நானும் சொல்லியிருக்க முடியாது. நம்ம சாதாரண மனிதர்கள் ஏதோ கொஞ்சம் சமத்தா சொல்லலாம், ஸ்மார்ட்டா சொல்லலாம், ஆனா இயேசு மாதிரி சொல்ல முடியாது. அந்த என்ன அருமையான பதில்ங்கிறதுக்கு சில காரியங்களை புரிந்து கொள்வதற்காக சொல்றேன். இயேசுக்கு மூணு பிரச்சனை இருந்தது. என்ன பிரச்சனை? இவர் சொல்ற பதில்ல தான் அவருடைய வாழ்க்கையே இருந்தது. நியாயப்பிரமாணம் அப்படித்தான் சொல்லுது, அழிஞ்சிடான்னு சொல்லி இருந்தா அன்னைக்கு ஆனா அப்படி தவறான ஒரு பதில சொல்லி அவள் கொலை செய்யப்பட்டிருந்தா இயேசு பாவமானவராயிருந்தார், தவறானது செய்தவனாயிருந்தார். அப்படி சொல்றத அவருக்கு எதிராக பயன்படுத்துவதுதான் பரிசேயருடைய நோக்கமாக இருந்தது. அதை செய்திருக்க கூடாது, செய்திருக்க முடியாது. அடுத்தது இயேசுடைய பிரசங்கங்கள் எல்லாம் எப்படி இருக்கு? நியாயப்பிரமாணத்தை பற்றி அவ்வளவு தூரம் அருமையாக மத்தேயு 5-7 வரையும் மலை பிரசங்கத்துல கொடுத்தவர், நீதியை பற்றி அவ்வளவு தூரம் பேசியவர், அன்பையும் கருணையை பற்றி அவ்வளவு தூரம் பேசியவர். அவர் தன்னுடைய போதனைகளுக்கு எதிரானதை சொல்ல முடியாது. மனிதனை பிளீஸ் பண்ணுவதற்காக ஒன்னும் சொல்ல முடியாது. தன்னுடைய போதனைகளுக்கு எதிராக அதை மீற முடியாது. அப்ப கவனமா பதில் சொல்லுடைய நியாயப்பிரமாணம் அது கேட்கிறது சாட்சிகள். சாட்சி இல்லாம ஒரு காரியம் நிரூபிக்கப்படக்கூடாது. குற்றம் சாட்டப்பட்டவன் குற்றவாளி என்று தீர்மானிப்பதற்கு தகுந்த விசாரணை நடத்தி சாட்சிகள் இருக்க வேண்டும். அப்ப இயேசு இந்த மூன்று பிரச்சனையையும் தப்பணும். இவங்க மாட்டிக்க கூடாது. ஏன்? இவர் எப்படியாவது குறுக்கு கேள்வி கேட்டு தப்பான பதில் அவருடைய வாயிலிருந்து வரவழைத்து அவர் நியாயஸ்தலத்தில் நிறுத்தி குற்றவாளியாக காட்டி கொலை செய்வதுதான் அவர்களுடைய திட்டம். ஆகவே இயேசு ரொம்ப கவனமாக பதில் சொல்றார். திட்டம் போட்டு இயேசுவை கவிழ்ப்பதற்காக வந்தவங்களுக்கு நல்லா தெரியும் என்னது, இயேசு மனிதர்கள் மேல இரக்கம் காட்டுகிறவர். அவங்களுக்கு நல்லா தெரியும் இந்த மனுஷன் நியாயப்பிரமாணத்தை தவறில்லாமல் பின்பற்றுவான் என்பது. அவருடைய போதனைகளும் அவர்களுக்கு நல்லா தெரியும். அப்ப நீதியே உருவான தேவன் நீதியை நிலைநாட்ட வேண்டியவராகவும் அன்றைக்கு அவர்கள் முன்னுக்கு நிற்கிறார். என்ன செய்தார் ஆண்டவர்? குனிந்த தலையோடு தரையிலே எழுதுகிறார் விரலினாலே மண்ணிலே. நமக்கு எல்லாம் ஆசையா இருக்கும் என்ன எழுதியிருப்பாரு, இந்த மனிதர்கள் செய்த பாவங்களை எல்லாம் ஒவ்வொன்னா எழுதினாரா, எழுதியிருக்கலாம். இப்படி எல்லாம் குற்றம் சாட்டுகிறாயே, உன்னுடைய இருதயம் உனக்கு தெரியாம அக்கிரமக்காரர்களாக குற்றம் சாட்டுகிறாயேன்னு ஒவ்வொன்றையும் எழுதியிருப்பார, எழுதியிருக்கலாம். அவர்களுக்கெல்லாம் எச்சரிக்கையா இருக்கும்படி ஒரு காரியத்தை மண்ணில் எழுதினாரா? எழுதி இருக்கலாம். ஜான் காவின் இதை பத்தி என்ன சொல்லுகிறார் தெரியுமா? சொல்லுகிறார், அவர்களுடைய நடவடிக்கையை பார்த்து அவர் ரொம்பவும் வெறுத்து போய் அவர் எழுதினார் அப்படின்னு அவர் சொல்லியிருக்கிறார். உண்மைதான், யாருக்காவது சகிக்க முடியும்? அதுவும் எல்லாம் தெரிந்த ஆண்டவர், எல்லாருடைய இதயத்திலும் இருக்கிறத எல்லாம் அறிந்த ஆண்டவர் வெறுத்து தானே போயிருப்பார். அந்த இடத்துல ரொம்ப அமைதி இருந்திருக்கும். அப்ப ஒருத்தருமே பேச மாட்டேங்கிறார், இவர் குக்கீழ எழுதிட்டு இருக்கிறார், எவனாவது எட்டி பாக்குறவன் இருந்திருப்பான். அந்த சின்ன பிள்ளைங்க மாதிரி எல்லாம் பெரிய அமைதியா இருக்கும். சொல்லுவாங்க, அமைதி தான் ரொம்ப வார்த்தைகளை பேசும். எவ்வளோ மன இருதய ஓட்டங்கள் எண்ணங்கள் அந்த நேரத்தில். அப்ப இயேசு தலை நிமிர்ந்து சொல்லுகிறார், எவன் ஒருவன் பாவம் செய்யாதவனாக இருக்கிறானோ அவன் முதலாவது கல்லை எரிய. ரொம்ப சுருக்கமான வசனம், ரொம்ப பெரிய ஸ்பீச் எல்லாம் கொடுக்கல, ஆனால் அது பதிந்ததா இல்லையா? எவன் ஒருவன் இருதயத்திலே பாவம் செய்யவில்லையோ அவன் முதலாவது கல்லை எரியட்டும். அந்த பெண்ணை பார்த்து, ஏமா அப்படி செஞ்ச, புத்தி இருக்கா உனக்கு, அப்படி ஏதாவது லெக்சர் அடிச்சாரா? ஒண்ணுமே. அந்த பெண்ணையே அவர் பார்க்கல, அந்த பக்கமே திரும்பல. அந்த பரிசேயர்களை பார்த்து, வேத பார்களை பார்த்து திட்டினாரா? அதையும் செய்யவில்லை. யாருடைய பாவத்தையும் பெருசா பார்த்து ஒன்றுமே சொல்லவில்லை. ஒரே ஒரு சிம்பிள் சென்டென்ஸ், எவன் ஒருவன் பாவம் செய்யவில்லையோ அவன் முதலாவது கல்லை எரியட்டும். என்ன நடக்கிறது? அமைதி. அங்கு அமைதி, அமைதி நிறைய காரியங்களை சொல்லுது. எப்பவுமே பாண்டமா யார பத்தியும் கோல் சொல்லாதீங்க, புறம் சொல்லாதீங்க. ஸ்தேவான இப்படித்தான் புறம் சொல்லி கல்லால் அடித்துக் கொண்டார் இல்லையா? அப்போஸ்தலர் நடவடிக்கையில வாசிங்க, ரொம்ப ஆபத்தானது. வேதம் சொல்லுகிறது, உபாகமம் 17வது அதிகாரம் 7வது வசனத்தில் பார்ப்போம், 17:7 6வதுல இருந்து பார்ப்போம். சாவுக்கு பாத்திரமானவன் 2-3 சாட்சிகளுடைய வாக்கினால் கொலை செய்யப்பட கடவன். 2-3 சாட்சி இருக்கணும், ஒரே சாட்சியின் ஒரே சாட்சியினுடைய வாக்கினால் அவன் கொலை செய்யப்படலாகாது. கொலை செய்யப்படுகிறதுக்கு சாட்சிகளுடைய கைகள் முந்தியும் எல்லாருடைய கைகள் பிந்தியும் அவன் மேல் இருப்பதாக, இப்படியே தீமையை உன் நடுவில் இருந்து விளக்க கடவன். இந்த ஒரு சாட்சியுமே இல்லையே, ஒரு சாட்சியுமே இல்லை. ஜான் காவின் மறுபடியும் சொல்றேன், அவர் எழுதி இருக்கிறார் இந்த சம்பவத்தை பத்தி, 8வது அதிகாரம் சம்பவத்தை பத்தி. அநேகமானோர் தங்களுடைய சகோதரர்களை பொய்யர்களாக காட்ட முன் வந்து நிற்பார்கள், ஆனால் தங்களுடைய வாயினால் சாவுக்குரிய புண்ணை உண்டாக்குகிறார்கள். சாவுக்குரிய புண், சாவுக்குரிய புண்ணை உண்டாக்குகிறார்கள் என்பதை அவர்கள் நினைத்தே பார்ப்பதில்லை. தங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைத்திருப்பது என்பதற்காக அவர்கள் ஆக்ரோசத்தோடு பொய் குற்றச்சாட்டில் ஈடுபடுகிறார்கள். நியாயப்பிரமாணம் சொல்வதற்கும் கிறிஸ்துவின் வார்த்தைக்கும் வித்தியாசம் இருக்கிறது. அனுமதி இருந்தால் ஒழிய அவன் ஒருவனை கொலை செய்யும் பொருட்டு வாயால் குற்றம் சாட்ட கூடாது. அனுமதி இருந்தால் தவறு, ஆனால் ஒருவன் பூரணமாக நீதியுள்ளவனாக இருந்தால் மட்டுமே இன்னொருவனை குற்றம் கூற முடியும் என்கிறார் கிறிஸ்து. நியாயப்பிரமாணம் என்ன சொல்லுது? அனுமதி இருந்தால் ஒழிய யாரை குற்றம் சாட்டக்கூடாது. சாட்சி இருக்கும். இயேசு ஒருபடி மேலே போய் என்ன சொல்லுகிறார் தெரியுமா? நீ பூரணமானவனாக இருந்தால், ஒருவித பாவமும் உன்னுடைய வாழ்க்கையில் செய்யாமல் பூரணமானவனாக இருந்தால் நீ மற்றவனை குற்றம் கூறு என்கிற, எல்லா குறைகளிலும் இருந்து விடுபட்டவனாக பரிசுத்தம் உள்ளவனாக இருந்தால் மட்டுமே இன்னொருவரை குறை கூட முடியும் என்கிறார் இயேசு. என்ன செஞ்சாங்க அங்க? இயேசு தலை நிமிர்ந்து பார்க்கிற நேரம் ஒருத்தனை காணவில்லை. ஒருவராக கல்லை போட்டுவிட்டு எல்லோரும் போய்விட்டார்கள். உங்களுக்கு தெரியுமா, பிரசங்கம் ஆண்டவருடைய வார்த்தை மனுஷனுடைய இதயத்தை குத்தாம இருக்க. மனுஷன் அவர் கொலைக்கார கொலை பாதகர்களாக அந்த பெண்ணை தொலைப்பது இயேசு கிறிஸ்துவை அடியோடு தொலைக்க வேண்டும் என்ற பெரியோடு தவறான குற்றச்சாட்டை கொண்டு வந்த அந்த வந்தவர்களுக்கு அவருடைய வார்த்தை இருதயத்தை குடைந்தது, குற்றப்படுத்தியது. இல்லாட்டி ஏன் போறான்? புரியுதுங்களா? ஒண்ணு மட்டும் தெரிஞ்சுங்க, தேவனுடைய வார்த்தை குற்ற உணர்வை ஏற்படுத்தாம இருக்காது. அதனாலதான் வேதம் கேட்கறது அவசியம். அவிசுவாசிகள் தேவன் அறியாதவர்கள் வேதம் கேட்பது அவசியம். ஏன் வேதத்தின் மூலமாக வேத வசனங்களின் மூலமாக ஆண்டவர் பேசுகிறார். குற்ற உணர்வை ஏற்படுத்துறதுக்கு வேதம் கேட்பது அவசியம். குற்ற உணர்வு பாவத்தை குறித்து ஏற்படுவதற்கு வேத வசனங்கள் தேவை. ஆனா குற்ற உணர்வு ஏற்படுவதனாலே ஒருவன் மனம் திரும்பி விட மாட்டான். அதையும் பார்த்து ஸ்பிரிங் அதை பத்தி எழுதியிருக்கிறார். குற்ற உணர்வு ஏற்படுவது அவசியம். ஆனா குற்ற உணர்வு ஏற்படுகிறவர் எல்லோரும் மனம் திரும்பி விட மாட்டார்கள். யூதாஸ் அழுதான், மனம் திரும்பலையே, தற்கொலை செய்து கொண்டான். மனுஷனா இருந்து பாவம் செய்கிறவன், வேதத்தை அடிக்கடி கேட்கிறவனாக இருந்தா அது குற்ற உணர்வு ஏற்படுத்தாம விடாது. அன்னைக்கு அவர்களுடைய மனசாட்சி அவர்களை குற்றப்படுத்தியதுனாலே ஒருவர் தவறாமல் எல்லோரும் தோல்வியுற்று போய்விட்டார்கள். வேதம் கேளுங்க, அது நல்லது. வேதம் அடிக்கடி கேட்கணும். வேத வசனங்கள் நம்ம இதயத்தோட பேசணும். மூன்றாவது கடைசியாக கிருபையினுடைய மகத்துவத்தை இங்க பார்க்கணும். இந்த சம்பவத்தின் மூலமா என்ன அப்படி ஒரு பெரிய மகத்துவம் கிருபையை பற்றி. பத்தாவது பதினோராவது வசனத்தை வாசிக்கிறோம். இயேசு நிமிர்ந்து அந்த ஸ்திரீயை பார்த்து, ஸ்திரீயை தவிர வேறொருவரையும் காணாமல், ஸ்திரீயே உண்மை குற்றம் சாட்டினவர்கள் எங்கே? ஒருவனாகவே உன்னை ஆக்கிரமிக்கும் தீர்க்கவில்லையா என்றார். அதற்கு அவள், இல்லை ஆண்டவரே என்றார். இயேசு அவளை நோக்கி, நானும் உன்னை ஆக்கிரமிக்குள்ளாக தீர்க்கிறதில்லை, நீ போ, இனி பாவம் செய்யாதே என்றார். இயேசு வந்து கேக்குறாரு, எங்கப்பா எல்லாம் போயிட்டாங்களே, எங்க போயிட்டாங்க? அவளை பார்த்து கேக்குறாங்க. யோசிச்சுப்பாரு, இயேசுக்கு எது தெரியாம இருக்கும்? எல்லாம் தெரியும். அவ ஏன் போயிட்டாங்கன்னு அவருக்கு தெரியாதா? அப்ப ஏன் அந்த பெண்ணை பார்த்து கேட்கணும்? அதுக்கு பெண்ணுக்கு அவளை சிந்திக்க வைக்கிறார், அவளை சிந்திக்க வைக்கிறார். அவ என்ன சொல்லுகிறார்? அவர் பதில் சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார்? ஒருவரையும் காணாமல், ஸ்திரீயே உண்மையில் குற்றம் சாட்டினவர்கள் எங்கே? ஒருவனும் உன்னை குற்றப்படுத்தவில்லையா, குற்றவாளியாக தீர்க்கவில்லையா என்று கேட்கிற பொழுது அவள், இல்லை ஆண்டவரே என்கிறார். அவளுடைய பாவத்தை அவள் எண்ணி பார்க்கும்படியாக செய்கிறார். ஆனா அவ பாவத்தை அவர் பரவாயில்ல செஞ்சிட்ட போன்னு சொல்லவே, அந்த பாவத்தை அவர் நியாயப்படுத்தவில்லை. ஆனால் அவளை குற்றவாளியாக ஆக்கினை தீர்க்கவில்லை. அதான் முக்கியம். அவளை குற்றவாளியாக ஆக்கினை தீர்க்கவில்லை. அவர் என்ன சொல்லுகிறார்? ஒருவனாகிலும் உன்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கவில்லையா என்ற பொழுது, இல்லை ஆண்டவரே என்று சொல்லுகிற பொழுது, நானும் உன்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறதில்லை. ஏன் அப்படி சொல்லணும்? நியாயப்பிரமாணம் என்ன செய்ய தெரியுமா? பத்து கட்டளைகள். அதுக்கு முன்னால போய் கண்ணாடி மாதிரி நின்னீங்கன்னா பூரணமாக அதை வைக்க முடியாதவனாக இருக்கிறாயேன்னு தான். அவிசுவாசியினுடைய பாவத்தை சுட்டி காட்டி ஆண்டவரிடத்திலே ரட்சிப்புக்கு போ என்று சொல்லுவதுதான் நியாயப்பிரமாணத்தின் வேலை. அதுதான் நியாயப்பிரமாணம் செய்யும். நாம் எவ்வளவு மோசமானவர் பாவிகள் என்பதை காட்டுகிறது. அது ஒவ்வொரு கட்டளையும் நமக்கு காட்டுகிறது. அந்த கட்டளையை மீறுகிறவர்களாக, அதன்படி வாழ முடியாதவர்களாக இருந்த நம்மை மன்னித்து பாவத்திலிருந்து விடுவித்து நமக்கு வாழ்க்கை கொடுக்க வந்தவர் இயேசு. அவர் எப்படியா நம்ம குற்றப்படுத்த முடியும்? அக்கினை தீர்ப்பு அளிப்பதற்காக நான் வரவில்லையே, I did not come to judge the world. நான் நியாயம் தீர்ப்பதற்காக வரவில்லை. எதற்காக வந்திருக்கிறேன்? என் கிருபையின் மூலமாக உன்னுடைய பாவத்திலிருந்து உனக்கு விடுதலை கொடுப்பதற்காக வந்திருக்கிறேன். பர்சன் எனக்கு தெரிஞ்சதெல்லாம் என்ன குற்றம் செய்யறான்னு பாக்குறவன். நீ குற்றவாளி, நீ குற்றவாளி, நீ குற்றவாளி, நீ குற்றவாளி. அதுக்கு தண்டனை, அதுக்கு கமிஷன் பணவாங்க. பரிசேயர்களுக்கும் வேத பாடலுக்கும் அதே தொழில். ஆனால் ஆண்டவர் விடுதலை கொடுக்க வந்தார், ரட்சிப்பை கொடுக்க வந்தார். ஆக்கினை தீர்ப்பளிக்க வரவில்லை, அவருடைய பாவத்தை அவர் நியாயப்படுத்தவில்லை. ஆனா என்ன செய்தார்? பெனேகி போ, பாவம் செய்யாதே. நீ பாவம் செய்யாதே, நீ போ, இனி பாவம் செய்யாதே. அதிலிருந்து என்ன தெரிகிறது? பெண்ணே, எப்படியெல்லாம் வாழ்ந்திருந்தாலும் கூட புரிந்துகொள், உன் பாவத்துக்கு விடுதலை இங்கே இருக்கிறது. உன் பாவத்துக்கு விடுதலை கொடுப்பதற்காக நான் வந்திருக்கிறேன். என்னால் மட்டும்தான் மனிதருடைய பாவத்துக்கு விடுதலை கொடுக்க முடியும். மனிதர்களுக்கு தெரிந்ததெல்லாம் நியாயப்படுத்துவதும் குற்றப்படுத்துவதும் அவர்களை ஜட்ஜ் பண்றதும் தான் மனிதர்களுக்கு தெரிந்தது. நான் வந்திருக்கிறேன் உன்னை விடுவிப்பதற்காக, உனக்கு கிருபையை கொடுப்பதற்காக, உனக்கு ரட்சிப்பை அளிப்பதற்காக. நீ பாவத்திலிருந்து மன்னிப்பு பெற்று பாவியாக தொடர்ந்து வாழாமல் இருப்பதற்காக நான் வந்திருக்கிறேன். நீ போ, தொடர்ந்து பாவம் செய்யாதே. இயேசு வந்திருக்கிறது நம்ம குற்றவாளியாக நிப்பாட்டுவதற்காக அல்ல, நம்மை தண்டிப்பதற்காக அல்ல, நமக்கு விடுதலை கொடுப்பதற்காக, பாவத்திலிருந்து விடுதலை தருவதற்காக. எத்தனை பேர் விசுவாசியாக இல்லாமல் இருக்கிறீங்களோ, இன்னும் ஆண்டவரை அறிந்து கொள்ளாமல், இல்ல அவரை பற்றி கேள்விப்பட்டிருந்தும் வாழ்க்கையில இன்னும் விடுதலை இல்லாமல், எப்படியாவது அவர் விசுவாசிக்கணும்னு ஒரு ஆர்வம் இருந்தும் கூட நான் ரொம்ப மோசம் செய்திருக்கிறேன், என் இருதயம் என்னை பார்த்து ரொம்ப கேவலமாக சொல்லுகிறது, நிச்சயமா யாருக்கு கிருபை கிடைத்தாலும் எனக்கு கிடைக்காதுன்னு நினைச்சு கொண்டிருந்தா, உங்களை பார்த்து சொல்லுகிறார், அந்த பெண்ணை பார்த்து சொல்லுது, நீ தொடர்ந்து பாவம் செய்யாதே, என்னிடத்திலே வா, என்னை விசுவாசி, உடைய பாவங்களுக்காக சிலுவையிலே நான் மரித்திருக்கிறேன், சக்கல பாவங்களையும் என்னுடைய திரு ரத்தத்தாலே மன்னித்து, இறந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலத்திலும் இருக்கின்ற பாவங்கள் எல்லாவற்றையும் நான் நினைத்து பார்க்க போவதில்லை, உன்னுடைய என்னுடைய பிள்ளையாக நான் ஏற்றுக்கொள்ளுவேன், நீ மனம் திரும்பு, தொடர்ந்து பாவத்தை செய்யாதே, நான் கொடுக்கின்ற விசுவாசத்தை பெற்றுக்கொள், என்னை விசுவாசி, முழுமையாக முழு இருதயத்தோடும் நீ என்னை விசுவாசி, என்னிலே நம்பிக்கை வை, என்னுடைய வார்த்தைகளை பின்பற்றி வா, உனக்கு விடுதலை இருக்கிறது, வாழ்க்கை இருக்கிறது. இயேசு மட்டும்தான் சொல்றார், இயேசு மட்டும்தான் சொல்றார். ஐசிஸ் காரனுக்கு தெரிஞ்சதெல்லாம் மற்ற கழுத்த விடுறதுதான். உலகத்தில் இருக்கிற எல்லா மதத்துக்கும் குற்றம் சாட்டத்தான் தெரியும். ஆனா இயேசு மட்டும்தான் தன் கிருபையின் மூலமாக, எத்தனை கொடிய பாவங்களை நீ செய்திருந்தாலும் கூட, எவ்வளவு கொடுமைக்காரனாக இருந்தாலும் கூட, எந்த அளவுக்கு உன்னுடைய சொந்த இருதயமே உன்னை குற்றப்படுத்தினாலும் கூட, இயேசு அவற்றை எல்லாவற்றையும் மன்னிக்கிற தேவன், உனக்கு விடுதலையை கொடுக்கிற தேவன், அந்த இயேசு இடத்துல வந்தால் மட்டும்தான் இந்த பெண்ணுக்கு கிடைத்தது போல ஒரு விடுதலை கிடைக்கும். நீ போ பெண்ணே, நீ தொடர்ந்து பாவம் செய்யாதே. அவள் அன்னைக்கு பார்த்திருக்கிறார் கிருபையினுடைய மகிமையை, அதனுடைய மகத்துவத்தை அன்னைக்கு அவ பார்த்திருக்கிறாள். நீங்க எங்க இருக்கிறீங்க? உங்களுடைய இருதயம் எங்க இருக்கிறது? யார வணங்குகிறீர்கள்? யாருடைய பிள்ளையாக இருக்கிறீர்கள்? இயேசு உங்களுடைய தேவனா? பாவத்தை தொடர்ந்து போராடி அந்த பாவத்தை வெற்றி கொண்டு வாழ்கிற வாழ்க்கை உங்களுக்கு இயேசுவின் மூலம் கிடைத்திருக்கிறதா, இல்ல தொடர்ந்து பாவத்திலேயே இருக்கிறீங்களா? காலத்தை தள்ளி போட்டு எப்பவாவது சாகுறதுக்கு முன்னால ஆண்டவரை தெரிந்து கொள்ளலாம் என்ற ஒரு வீணான நம்பிக்கையில் இருக்கிறீங்களா? இயேசு சொல்லுகிறார், இன்னைக்கே தேவனுடைய செய்தியை கேட்கிற பொழுது, நான் பேசுகிற பொழுது, என்னுடைய வார்த்தையை கேட்கிற பொழுது, நீ என்னிடத்தில் வா, உனக்கு மன்னிப்பை கொடுக்கிறேன், ரட்சிப்பை கொடுக்கிறேன், நித்திய ஜீவனை கொடுக்கிறேன் என்று இயேசு சொல்லுகிறார். ஏன் அவரிடத்தில் வரக்கூடாது? சிந்தித்து பாருங்கள், அவரிடத்தில் வந்த எவருமே வீணாக திரும்பி போனதில்லை. உண்மையான இருதயத்தோடு மனம் திரும்ப வேண்டும், நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்ற முடியாதவனாக இருக்கிறேன், பாவியாக இருக்கிறேன், எனக்கு விடுதலை தேவை என்று வந்த ஒருவராகிலும் வீணாக திரும்பி போனதில்லை. இயேசு விடுதலை கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். இந்த பெண்ணுக்கு கொடுத்தது போதும். அவளிடத்தில் யாரும் வரலாம், பெரியவர்களாக இருந்தாலும் சிறியவர்களாக இருந்தாலும் படித்தவர்களாக இருந்தாலும் படிக்காதவர்களாக இருந்தாலும் ஆண்டவரே எனக்கு விடுதலை கொடு என்று வருகிறவர்களுக்கு அவர் நித்திய ஜீவனை கொடுக்கின்ற ஆண்டவருடைய குமாரனாக இருக்கிறார். ஏன் நீங்க அவர்கிட்ட வரக்கூடாது? ஜெபம் பண்ணுங்க.